நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் திரு எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இந்திய கப்பற்படையின் அமைப்பும் அதன் சிறப்புகளும் குறித்து பல தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைப்பில் காத்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். எந்த மாதிரியான தகவல்கள் இவங்க நமக்கு வழங்குறாங்கன்னு இணைப்பில் நம்மளும் காத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முப்படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, இதை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். முப்படைகளுடைய தலைமை தளபதி நம்ம மேதகு குடியரசுத் தலைவர் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தேசிய கடல்சார் தினம் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். இந்தியா கடல்சார் துறையில பல்வேறு விதமான வெற்றிகளை குறிச்சிட்டு வர்றாங்க. பல்வேறு தகவல்களை நம்ம ஐயா அவர்களை நேர்காணல் செஞ்சு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க. ஐயா,
அனைவருக்கும் வணக்கம். அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் முனைவர் எஸ் நவநீத கிருஷ்ணன், முதுகலை வணிகவியல் ஆசிரியர், அரசு மேல்நிலைப் பள்ளி ஐயங்கோட்டை, மதுரையில் பணிபுரிகின்றேன்.
இந்திய கடல்சார் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை தான் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். இந்திய கடல்சார் தினம் அப்படிங்கிறது முதன் முதல்ல எங்கே எப்போது கடைபிடிக்கப்பட்டது? இந்த தினத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம்? இதோடைய நோக்கம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
1919 இந்தியாவினுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் SS லாயல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சை இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி லிமிடெட் என்பதை இந்திய அரசு மும்பையிலிருந்து லண்டனுக்கு உலக அளவிலான நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் அரசு காலூச்சின் இருந்த காலகட்டத்தில், அவர்கள் வேறொன்று இருந்த காலகட்டத்தில், அந்த வணிக பாதையிலே முதன் முதலாக 1919 இந்திய அரசு ஏற்படுத்தியது. 1919 ஏப்ரல் 5 இந்தியாவின் முதல் நீராவி கப்பல் SS லாயல்டி என்பதை நிறுவினார்கள். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய இந்தியாவினுடைய கடல்சார் வரலாற்றையும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கப்பல் துறையின் பங்கை கௌரவிக்கும் வகையிலும், இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கப்பல் துறையின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காகவும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5
ஐயா, இப்ப இந்தியாவினுடைய கப்பற்படை முதன் முதல்ல எங்கே எப்போது துவங்கப்பட்டது? இது ஏற்படுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்திய கடற்படையில 1612 கிழக்கிந்திய கம்பெனியுடைய கடல்சார் படையை உருவாக்கிய போது தோன்றி 1934 ராயல் இந்திய கடற்படை என பெயர் மாற்றப்பட்டது. இதற்கான காரணம், காம்பே வளைகுடாவில் இருந்து நர்மதா மற்றும் தப்தி நதிகள் வரை பிரிட்டிஷ் வணிக கப்பலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தோற்றம் 1612 கிழக்கிந்திய கம்பெனி. 1934 இதனுடைய பெயர் மாற்றப்பட்டது. டிசம்பர் 4 அந்த கடற்படை தினமாக அனுசரிக்கப்பட்டது. இந்த கடற்படையினுடைய தலைவராக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இந்தியாவினுடைய கடற்படையின் அமைப்பு எப்படி இருக்குது? அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நம்மளுடைய கடற்படையினுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்களுடைய தலைமையிலே கடற்படை தலைவர் CNS அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மிரல் நிலையில் புதுடெல்லியில் தலைமையகத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்டளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மேற்கு கடற்படை கட்டளை மும்பையில் அமைந்துள்ளது, கிழக்கு கடற்படை கட்டளை விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. பயிற்சி கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது, கடற்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. கப்பல் நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2022 2 விமான தாங்கிகள், 12 நாசாகார கப்பல், 18 நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட 250 மேற்பட்ட கப்பல்களை நமது இந்திய கப்பல் துறை கொண்டுள்ளது. இதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே, கடல்சார் பாதுகாப்பு, கடல் கொள்ளை எதிர்ப்பு, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு, மனிதாபிமான உதவி, இவற்றிற்காகத்தான் இதனுடைய செயல்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
ஐயா, இப்ப இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை அப்படின்னு 3 பிரிவுகளா இந்திய ராணுவப்படை இந்தியாவுடைய பாதுகாப்புல இருக்குது. இப்ப இந்திய கப்பற்படை அப்படிங்கிறதுக்கு சிறப்பா கொடி, அதனுடைய சின்னத்தை நம்ம வடிவமைச்சிருப்போம். இந்திய கடற்படையினுடைய கொடி மற்றும் சின்னங்கள் என்னென்ன? அதனுடைய சிறப்பு தனித்தன்மைகள் என்னென்ன? அந்த சின்னங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்திய கடற்படையினுடைய கப்பல்கள், கடலோர பகுதிகள் மற்றும் கடற்படை விமான நிலையங்கள் கடற்சால் அடையாளமாக இது பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, வெள்ளை கொடி, கொடியின் அடிப்படை நிறம் வந்து வெள்ளை. தேசிய கொடியின் மேல் இடது மூலையில் இந்தியாவின் தேசிய கொடி உள்ளது. கடற்படை முழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாம் நோ வர்ணா அப்படின்ற முழக்கத்துடன் கடற்படை சின்னமாக வெள்ளை கொடியின் மையத்தில் அசோக சக்கரத்தின் கீழே கடற்படை சின்னம் உள்ளது. இதனுடைய பழைய தோற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய பழைய கொடி தற்போது இல்லை. கடற்படை வந்து நீல நிறத்தில் தங்க நிற விளிம்பு கொண்ட எண்கோண வடிவத்தில் உள்ளது. இது போக சமிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்பயணத்தின் பொழுது இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, அந்த கொடியில வந்து சில சமிக்கைகள் செய்திகளை வெளியிடுவதற்காக எழுத்துக்களை குறிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். கடலோர செய்திகளை தெரிவிப்பதற்காகவும் சில குறிப்பிட்ட கொடிகளையும் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக கொடியில வந்து ஏ அப்படின்னு ஒரு ஆல்பா அப்படின்னு ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா ஒரு மூழ்காளர் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு பொருள்பட வகையிலும், கடினமான அல்லது ஆபத்தான சரக்குகளை உள்ளே கொண்டு செல்கிறேன் அப்படின்றதே சுமந்து செல்கிறேன் என்பதை குறிக்கும் வகையிலே பிராவோ பி என்ற வடிவத்தையும் இந்த கொடியிலே சில சிறப்பு அடையாளங்களை கொண்டிருக்கிறது.
இப்ப இந்தியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில இந்திய கடல்சார் துறையுடைய பங்கு மற்றும் அதனுடைய பணிகள் என்னென்னங்க ஐயா?
அதாவது பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அளப்பரிய ஒரு பங்கினை இந்திய கப்பற்படை இந்திய அரசுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வர்த்தகத்தின் முதுகெலும்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவின் கடல் சார் துறை அதன் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. நாட்டின் மொத்த வர்த்தகத்தில் 95% அதனுடைய அளவையும் 75% மதிப்பையும் உலக அளவிலே இந்திய கடற்படை கொண்டுள்ளது. உணவு பாதுகாப்பு, சுற்றுலா மற்றும் முதலீடு போன்றவைகளும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதிலும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த கப்பல் துறை வழங்கி கொண்டிருக்கிறது. இதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடல்சார் உள்கட்டமைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, கடல்சார் ஆராய்ச்சி, கடல்சார் ஒத்துழைப்பு, கடல்சார் திறன் மேம்பாடு மற்றும் நீல பொருளாதாரம் போன்ற பணிகளை இந்த துறை கொண்டுள்ளது.
ஐயா, இந்த 2025 தேசிய கடல்சார் தினத்திற்கான கருப்பொருள் என்னங்கய்யா?
ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கப்பல் துறையின் சார்பாக ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு அந்த ஆண்டு முழுவதும் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னா, நமக்காக ஒரு மோட்டோ அல்லது அந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அந்த 365 நாம் அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இலக்கு என்ன என்பதை அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே ஒரு இலக்கை நாங்கள் வைத்துள்ளோம். அதனுடைய கருப்பொருளாக கொண்ட தீம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த வகையிலே இந்த ஆண்டு அவர் ஓஷன் அவர் தி மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சொல்லக்கூடிய எங்கள் பெருங்கடல் எங்கள் கடமை எங்கள் வாய்ப்பு என்ற தலைப்பை இந்த ஆண்டு 2025 இந்த துறை கொண்டு உள்ளது. இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்பது நமதுக்கு இயற்கை கொடுத்துள்ள குறையான கடலை நமது கடலாக அதை எந்த அளவிற்கு நாம் கொண்டாட வேண்டும், அந்த கடல் வளத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், அதன் வாயிலாக தேசிய பொருளாதாரத்தை எப்படி நாம் மேம்படுத்த முடியும், அதற்போக நமக்கு என்னென்ன வாய்ப்புகளாம் இதில் இருக்கின்றது, உலகளவிய வியாபாரம் உலகளவிய வணிகம் மற்றும் வேலை வாய்ப்புகள் போன்றவைகளை உள்ளடக்கியதாக இந்த தலைப்பை கொண்டு.
ஐயா, இப்ப கப்பல் மறுசுழற்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கப்பல் மறுசுழற்சி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த கப்பல் மறுசுழற்சி என்பது வட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம், சைக்கிளிக்கல் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வட்ட பொருளாதார கொள்கையினுடைய ஒரு மாதிரி தான். இது வந்து கப்பலின் மறு பயன்பாட்டிற்காக பொருட்களை 98% வரை மீட்டெடுத்து ஒரு கப்பலின் இடையில் சுமார் 90% உள்ளடக்கிய எஃகு மீட்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது உருக்கப்பட்டு புதிய தயாரிப்பை உருவாக்குவதற்கு இந்த பழைய கப்பல்களை நம்ம வந்து மறுசுழற்சி செய்கிறோம். சோ எந்த அளவிலும் அது வந்து பயன்படாமல் இருக்கும் வகையில் இல்லாமல் முழுவதுமாக அந்த கப்பலை முழுவதுமாக நம்ம மறுசுழற்சி செய்வதன் மூலமாக புதிய பொருட்களை உருவாக்குவதற்கும் அந்த கப்பலுடைய மறு பயன்பாட்டிற்கும் 98% வரை பயன்படுத்தப்படுகிறது.
ஐயா, இந்தியாவினுடைய வாணிபம் இன்னைக்கு கடல் கடந்து நிறைய நாடுகளுக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு. பல்வேறு பொருட்களை பல்வேறு நாடுகள்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி நம்ம செஞ்சு நம்மளுடைய இந்தியாவை வளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்தியாவுடைய வாணிபம் முன்னேறி செல்றதுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் கடற்படை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பயனுள்ளதா செயல்பட்டுகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்மளுடைய கப்பற்படையை பொறுத்தருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ஆண்டுதோறும் நம்மளுடைய இந்த ஆண்டு கூட 2024 கூட நம்ம வந்து 2020 அப்புறம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துறைமுகத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆக உலகளாவிய வணிக மேம்பாட்டினை உருவாக்குவதற்காக ஏறத்தாழ 13 பெரிய துறைமுகங்களும் 217 துணை துறைமுகங்களையும் கொண்டுள்ளதாக இந்திய கப்பல் துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாமல் நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. கடைசியாக அந்தமான் நிக்கோபார் தீவிலே கூட நம்மளுடைய அரசாங்கம் கலாத்தியா என்ற இடத்திலே மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கண்டெய்னர் அப்படின்றத கூட உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எல்லாமே வணிக வளர்ச்சிக்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியாவினுடைய வணிகத்தில் முக்கிய பங்காக மூன்று வழி போக்குவரத்தில் இந்த நீர்வழி போக்குவரத்தில் நம்மளுடைய துறை மிக்க முக்கிய பங்கை வகிக்கிறது.
ஐயா, நம்முடைய இந்திய தேசிய ராணுவம் குறிப்பா இந்திய தரைப்படைக்கு வீரர்கள் தேர்வு செய்யறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ராணுவ வீரர்னா அவருக்கு எடுக்கக்கூடிய உடல் தகுதிகள், படிப்பு தகுதி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகைகளை பார்த்திருப்போம். ஒரு இந்திய கடற்படை பணிக்கு இளம் வீரர் வீராங்கனைகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதிகள் திறமைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மகிழ்ச்சிங்க. ஏன்னா நாட்டில் உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனமாக இந்திய கப்பல் துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய SSB அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அதன் வாயிலாக அந்த பணிக்கு தேவையான நபர்களை இந்திய குடிமகன்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிகம் அன் ஆபீசர் என்ற தலைப்பிலும், பிகம் அன் அக்னிவீர் என்ற தலைப்பிலும், பிகம் அ நேவல் சிவிலியன் என்ற தலைப்பிலும், பிறகு உமன் இன் த நேவி என்ற தலைப்பிலும் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தலைப்புகளில் இங்கே ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுகின்றார்கள். எல்லா அனைவருக்குமே எழுத்து தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வின் மூலமாக, மருத்துவ தேர்வின் மூலமாக இதை தேர்வு செய்யப்படுகின்றது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பொருளியல், அதாவது பொறியியல் படித்த இளைஞர்கள், இளைஞர்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு பிகம் அன் ஆபீசர் என்ற தலைப்பிலும், பிகம் அன் அக்னிவீரர் என்ற தலைப்பிலே குறிப்பாக பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் இந்த படையில் சேருவதற்கு அந்த அக்னிவீர் என்ற தலைப்பிலும், பிகம் அன் நேவல் சிவிலியன் என்ற தலைப்பில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இது போன்ற ஐடிஐ முடிச்சவங்களுக்கு, பாலிடெக்னிக் முடிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பதற்கு இதுவும் கொடுக்கப்படுகிறது. ஸோ மெடிக்கல் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. ஸோ அனைத்துமே எதன் வாயிலாக எடுக்கப்படுகிறதால் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு SSB அதன் வாயிலாக இந்திய அளவிலே அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தகுதி பெற்ற இளைஞர்கள், இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புக்கான தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஐயா, இப்ப ஒரு இந்திய கப்பற்படைக்கு ஒரு அதிகாரி வந்து பயிற்சிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னாடி ஒரு இளம் வீரரா இந்திய கடற்படை வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை பயிற்சிகள் மற்றும் தரப்படக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்னங்க ஐயா?
முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கப்பல் துறையுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, டு சேஃப் கார்ட் தி பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில தான் மிகப்பெரிய அளப்பெரிய பணியை நாம் வீரர்கள் செய்கின்றார். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வந்து கப்பல் துறை சார்ந்த பார்டர், சேஃப்கார்ட் ஆஃப் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லையை பாதுகாப்பதற்கான முக்கிய பங்களிப்பை, முக்கிய பணியில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஸோ அந்த வகையிலே அவர்கள் வந்து எல்லையை வந்து இப்ப பிரிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா 12 நாட்டிக்கல் மைல் டெரிட்டோரியல் வாட்டர் அண்ட் 200 நாட்டிக்கல் மைல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லக்கூடிய வகையிலே அந்த அடிப்படையிலே முதல் அவர்களுக்கு எல்லை எது என்பதை வரையறுத்து அங்கிருந்து நம்மளுக்கு எந்த விதமான தாக்குதலும் ஏற்படாத வகையிலே முதல் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய பயிற்சிகளும் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதற்கான உடற்பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, அதற்கான துப்பாக்கி சுடும் பயிற்சி வழங்கப்படுகிறது, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு கடல் பணியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுமோ அதற்குரிய அனைத்து விதமான விஷயங்களும் இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது.
ஐயா, இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்படை துறைமுகங்கள் என்னென்ன, இதுல பெரிய துறைமுகங்கள் எது, சிறிய துறைமுகங்கள் எது, அவற்றினுடைய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
துறைமுகங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. சென்னை, கொச்சின் அண்ட் மகாராஷ்டிரா, மும்பை, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. தூத்துக்குடி, காமராஜர், விஓசி அண்ட் சென்னை போர்ட்னு தமிழ்நாட்டிலே 3 இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக உருவாக்கப்பட்டது அந்தமான் நிக்கோபார் தீவில். ஸோ 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்கிறது. இது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த 13 வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறைமுகங்கள். மீதம் 217 நான் மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. இது வந்து அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறைமுகங்கள். முக்கியமாக இது எதற்காக அப்படின்னா சரக்குகளுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து பயணிகள் கப்பலும் இருக்கிறது. குறிப்பாக இதில் அதிகமான பங்களிப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வணிகத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட துறைமுகங்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக இந்த துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அந்த அடிப்படையிலே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் 13 மேஜர் போர்ட்ஸும், 13 மேஜர் துறைமுகங்கள், பெரிய துறைமுகங்களும், 217 சிறிய துறைமுகங்களும் அந்தந்த மாநில கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி.
ஐயா, இப்ப இந்த NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படின்னா என்ன? இது எங்கு நிறுவப்பட்டது? இதனுடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகள் என்னென்ன? இதனுடைய நோக்கம், அமைப்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில் அமையப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய இது வந்து இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் ஒரு அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவோம், தன்னாட்சி சங்கமாக இந்த தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நவம்பர் 1993 நிறுவப்பட்டது. இதனுடைய இயக்குநர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் இதில் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, இந்தியாவின் நிலப்பரப்பில் 1/3 பரப்பளவை கொண்ட இந்திய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரற்ற மற்றும் உயிரற்ற வளங்களை அறுவடை செய்வதில், அதாவது அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணுவதில் தொடர்பான பல்வேறு பொறியியல் சிக்கல்களை தீர்க்க நம்பகமான உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் 1/3 பரப்பளவை கொண்ட இந்திய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் எக்கனாமிக் ஜோன்ல, ஸ்பெஷலைஸ்ட் எக்கனாமிக் ஜோன்ல வளங்களை, உயிரற்ற வளங்களை அறுவடை செய்வதில் தொடர்புடைய பல்வேறு பொறியியல் சிக்கல்களை தீர்க்க நம்பகமான உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக இதனுடைய உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் 1993 நிறுவப்பட்டது.
ஐயா, இப்ப நம்மளுடைய இந்திய தேசிய கடல்சார் கப்பற்படையினுடைய பணிகள் என்னென்ன? நமக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமான நவீன ரக கப்பல்கள், போர் கப்பல்கள் இன்னைக்கு என்னென்ன நடைமுறையில இருப்புல இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பணிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் அந்த எல்லைகளை பாதுகாப்பதற்கும் கடல்சார் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது, அதற்கு கடல் சார்ந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது, கடல்சார் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்துவது, நீல பொருளாதாரத்தை உருவாக்குவது, இதுதான் என்னுடைய முக்கிய பணிகளாக இருக்கிறது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம சொல்லலாம், அது நிறைய நிறைய கப்பல்கள் இந்த நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்காகவும் வணிகத்திற்காகவும் உள்ளே இங்கே இருக்கின்றது, நம்மளுடைய கடற்படையில் இருக்கின்றது.
ஐயா, இப்ப எல்லை அப்படிங்கிறது இந்த பாதுகாப்பு படையில ரொம்ப முக்கியமானது. நிலப்பரப்புல இரு நாடுகளுக்கு எடுக்கக்கூடிய எல்லையை வந்து நம்ம வந்து எல்லை கோடு போட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அதை வந்து கண்காணிப்பாங்க. நம்மளுடைய நீர் பரப்புல, கடல் பரப்புல இரு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லை அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கப்படுது, அதை பத்தி
குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடல் சார்ந்தது பாத்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம நார்மலா வந்து நிலப்பரப்புல மைல் அப்படின்னு சொல்லுவோம், இவங்க கடல் சார்ந்த இடங்கள்ல நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீர்நிலையில வந்து அதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 12 நாட்டிக்கல் மைல் டெரிட்டோரியல் வாட்டர் அண்ட் 200 நாட்டிக்கல் மைல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்ற அடிப்படையில் இதனுடைய எல்லை வரையறுக்கப்படுகிறது. நீர்பரப்பில் 12 நாட்டிக்கல் மைலும் நிலப்பரப்பில் 200 நாட்டிக்கல் மைல் என்ற அடிப்படையிலே இதனுடைய எல்லைகள் வந்து வரையறை செய்யப்படுகிறது.
ஐயா, இன்னைக்கு இந்திய கப்பற்படையில நம்மளுடைய இந்திய பெண் கப்பற்படை வீரர் வீராங்கனைகள் மற்றும் பணியாளர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்திய கடற்படை ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் ஒரு வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்குங்க ஐயா?
அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்வு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர், இந்த ஒரு 3 ஆஃபீஸர், இந்த மாதிரி சிவிலியன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டங்களில் தனியாக ஒரு பிரத்யேகமாகவே என்ன சொன்னா உமன் இன் தேவி அப்படின்னு சொல்லி தனியாகவே எடுக்கிறாங்க. ஸோ எல்லா துறைகளிலுமே மகளிரனுடைய பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கப்பல் துறைகளிலும் அதிகமான அளவில் பெண்களுடைய பங்களிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்வு முறைகளிலுமே அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது.
ஐயா, இந்த வருடத்தினுடைய தேசிய கடல்சார் தினத்துல பொதுமக்களுக்கு இந்த கடல் சார்ந்த ஒரு ராணுவ வீரர்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில தாங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்னங்க ஐயா?
அறிவுரை என்பதை சொல்வதை காட்டிலும் ஒரு செய்தியாகவே இதை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த இன்று நாம் இந்த கொண்டாடக்கூடிய இந்த தினம் என்பது நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உருவாக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய தேசத்தின் மீதான ஒரு பற்றுதலும், தேசத்தின் மீது பற்று மட்டும் கூடாது, நாமும் நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தேசிய கடற்படை தினத்தினோடு ஒரு உறுதிமொழியாக என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இயன்ற அளவு நம்மளுடைய பங்களிப்பை இந்த தேசத்துக்கு நாம் வழங்க வேண்டும். அதை எதனும் எப்படி வழங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல நம்ம ஒரு இணைந்து செயல்படலாம். அவன் இணைந்து செல்லும்னா நேவியில அந்த கடற்படையில நாமும் இணைந்து கொள்ள வேண்டும், நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். முப்படைகளில் ஏதாவது ஒரு படையில் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த படை தினத்தை முன்னிட்டு நாம் நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞிகளை அதிக அளவிலே இந்த படையிலே சேர்ந்து தேசத்தை வலுப்படுத்துவதற்கு நம்மளுடைய கரங்களை வழங்கி தேசத்தை வலுப்படுத்த நம்மால் இயன்ற பங்களிப்பை நாம் வழங்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்து, அடுத்து வரக்கூடிய விஷன் அப்படின்னு சொல்லும்னா, நம்மளுடைய விஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமை கடல் அப்படின்னு சொல்றாங்க, பசுமை கப்பல் போக்குவரத்து அப்படின்றக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த அடிப்படையில இன்று உலகளாவிய எல்லாமே என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பசுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கோம். சோ அந்த அடிப்படையில இன்று ஒரு நம்மளுடைய மனிதன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து கழிவுகளும் அனைத்து எல்லாமே எங்க போய் சேருது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கடல்ல தான் போய் சேருது, அது மாசு அடையுது. சோ முடிந்த வரைக்கும் நெகிழியை பயன்படுத்துவதை குறைப்பதும், முடிந்த வரைக்கும் நாம் பசுமையை பின்பற்றி இந்த பசுமையை பாதுகாத்து அதன் வாயிலாக நல்ல நீர்கள் போய் நல்ல நீர்நிலைகள் வந்து இந்த கடலில் சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழும், அங்கிருந்து வளங்கள் பெருகும். சோ அந்த அடிப்படையில இந்த பசுமையை போற்றுவதில் நம்மளுடைய முக்கிய பங்கு இருக்கிறது. இந்தியா கடற்படையினுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 2030 அவங்களுடைய இலக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த சாகர்மாலா திட்டத்தின் வாயிலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பசுமை போக்குவரத்து, பசுமை கப்பல் போக்குவரத்து அப்படின்றத கொண்டு வர பாக்குறாங்க. சோ அந்த அடிப்படையில சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நம்மளுடைய செயல்பாடும் இருந்து இந்த துறையை நாம் மேம்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறுகின்றேன்.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய தேசிய கடல்சார் தினத்துல கடல்சார் தினம் அப்படின்னா என்ன, குறிப்பா இந்திய கடற்படையினுடைய பங்கு பணிகள், அது எப்ப துவங்கப்பட்டது, அதனுடைய சின்னம், இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில கடல்சார் துறையுடைய பங்கு என்ன, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா தேசிய கடல்சார் தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் கடற்படை தின வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை இந்திய கப்பற்படையின் அமைப்பும் அதன் சிறப்புகளும் குறித்து நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை கூறிய திரு எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.